வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம்.
கடந்த மாதம் ஒலிபரப்பப்பட்ட நிகழ்ச்சிகள் அனைத்தும் MP3 CD-ஆக இப்பொழுது கிடைக்கிறது. நீங்கள் கேட்க தவறியிருந்தாலோ அல்லது உங்கள் நண்பர்களுக்கு பரிசளிக்க விரும்பினாலோ இதை நீங்கள் வாங்கிக் கொடுக்கலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0444-908-12-12. மறுபடியும் கூறுகிறேன், 0444-908-12-12.
இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க, 0444-908-12-25.
துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல ஜப நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பல்வேறு இடங்களிலிருந்து ஒருமுறப்பட்ட இதயத்தோடு உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல தருணத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமே, ஸ்தோத்திருக்கிறோம். தகப்பனே, இந்த நாட்களிலேயும் பணிக்காக பிரிந்து கிடக்கும் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கணவன் ஒருபுறம் மனைவி ஒருபுறமாக பிளந்து கிடக்கிற குடும்பங்களை கர்த்தர் ஓரிடத்திலே சேர்த்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பெற்றோரை விட்டு பிரிந்திருக்கும் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை எல்லா பாவங்களுக்கும் சோதனைகளுக்கும் ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். விடுதிகளிலே தங்கி படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த இடங்களிலே நல்ல அன்பையும் ஐக்கியத்தையும் தாரும், நல்ல நட்புகளை தாரும், உம்மை அறியும் அறிவிலே வளர உதவி செய்தல்லும். படிப்பதற்கேற்ற சூழ்நிலைகளை அந்த விடுதிகளிலே கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, எனவும் நீதிமன்ற தீர்ப்புக்காக பல்வேறு சூழ்நிலைகளிலே காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய நிலைமையை கர்த்தர் ஒருவரே பூரணமாய் அறிந்திருக்கிறவர். அவர்களுக்கு நல்ல தீர்ப்பை கொடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மேலும் குறைந்த ஊதியத்திலே குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலையிலே இருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, விலைவாசிகள் ஏறி செல்கிறதை நாங்கள் அறிகிறோம். பண கஷ்டத்திலே நெருக்கடியிலே இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சிலாக்கியங்களையும் ஆச்சரியமாய் அற்புதமாய் கர்த்தர் வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாட்களிலே சிறைச்சாலையிலே இருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அங்கிருந்தும் கர்த்தருடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்கிற இந்த அருமையான உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தவறான காரணத்தினாலே அங்கே தள்ளப்பட்டிருப்பார்கள் என்றால் ஏற்ற காலங்களிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான விடுதலையை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மையாய் தவறு செய்து ஒருவேளை தண்டனை அனுபவிக்கிற யாராவது இதை கேட்டுக் கொண்டிருப்பார்கள் என்றால் தங்களுடைய தவறை குறித்த உண்மையான மனஸ்தாபத்தோடு மனம் திரும்பி உம்முடைய கரத்திலே மன்னிப்பை பெற்றவர்களாக புதுப்பிக்கப்பட்டவர்களாக சிறையை விட்டு வெளியே வர கர்த்தர் அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் நீண்ட காலம் மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு ஏற்ற உதவிக்கரங்களை தாரும். மேலும் ஆதரவற்ற பெரியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் இருந்தாலும் அவர்களை கவனிக்க தவறிய குடும்பங்களிலே கர்த்தர் தாமே அந்த பெரியவர்களுக்கு பக்க துணையாய் பாதுகாவலராயிருந்து அவர்களை ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு உதவி செய்ய சரியான நேரங்களிலே சரியான நபர்களை அனுப்பி நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பற்பலவிதமான ஆத்ம ஆதாய பணி செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த வேலை செய்தாலும் மற்றவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பாரத்தோடு செயல்படுகிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தள்ளும். இந்த நிகழ்ச்சிகளை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காமக்கு ஸ்தோத்திரம் 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 செலுத்துகிறோம். குழுக்களாக கூடி 2-3 பேராய் இந்த ஊழியங்களுக்காக கருத்தோடு ஜெபிக்கிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாளை தங்கள் திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களோடு கூட நாங்களுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் தாமே அவருடைய வாழ்க்கையிலே இந்த புதிய ஆண்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்க உதவி செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 செலுத்துகிறோம். இந்த ஆண்டு முழுவதிலேயும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய கரம் அவர்களை பற்றி பிடித்திருக்கட்டும். உம்முடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நிறைவாய் பெற்றுக் கொள்ள உதவி செய்தலும். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும். இயேசு இரட்சகரின் இனிய நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்நாட்களிலே நாம் யோனா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை கற்று வருகிறோம். இப்பொழுது யோனா 2:4 முதல் பார்ப்போம். கவனியுங்கள், யோனா 2:4.
நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன்.
பிரியமானவர்களே, இங்கே யோனா மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்று சொல்கிறார். யோனா தான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்திருப்பார் என்பதை விசுவாசித்தார். அவர் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நியமத்தின்படி வளர்த்து வரப்பட்டவர். வட இஸ்ரேல் தேசத்திலே தேவனை ஒழுங்காக எருசலேம் தேவாலயம் சென்று தொழுதவர்களிலே இவரும் ஒருவர். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இஸ்ரேல் ஜனங்கள் சாலமோன் தேவாலயத்திலேயே சென்று ஜீவனுள்ள உண்மையான தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்பதை நன்கு அறிந்திருந்தார்கள். எனவேதான் இங்கே யோனா, நான் மீண்டும் தேவாலயத்திற்கு வருவேன், தேவன் என்னை உயிரோடே எழுப்புவார் என்று சொல்கிறார். அடுத்து வருகிற வசனத்திலே அவர் கூறுகிற காரியம் உயிரோடு இருக்க போகின்ற மனுஷன் கூறுகிறதை போலவா இருக்கிறது? கவனியுங்கள், யோனா 2:5.
தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆளி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது.
இந்த கடற்பிராணி கடற்பாசியை உண்கிறதாக இருக்கிறது. இந்த கடற்பாசியால் மீன் தன் வயிற்றை நிரப்பியிருக்கிறது. கடற்பாசி மிகவும் நீளமானது, அது பெரியது. யோனா சொல்கிறார், நான் அங்கே கீழே போய்விட்டேன், இவை எல்லாமே என் தலையை சுற்றி கொண்டதாக காணப்படுகிறது என்று சொல்கிறார். அந்த மீனின் வயிற்றிற்குள் சென்று தங்குவது ஒரு இனிமையான பயணமாக இருக்கிறது என்றா அவர் சொல்கிறார்? அப்படி அல்ல. அவர் மிகவும் ஆழத்திற்குள் செல்வதாகவும் மறிக்கப் போவதாகவும் அவர் கூற முயற்சிக்கிறார். தொடர்ந்து யோனா 2:6 பாருங்கள்.
பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பாள்கள் எந்தெந்தைக்கும் என்னை அடைக்கிறதாய் இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர்.
இந்த வசனத்தின் முதல் பகுதியின் மொழிபெயர்ப்பு ஆர்வம் தரக்கூடிய ஒன்றாயிருக்கிறது. பூமிக்கு தாழ்பாள்கள் இருப்பதாகவும் அது எந்தெந்தைக்கும் அவரை அடைக்கிறதாகவும் இருக்கிறது என்று சொல்கிறார். இது அவருடைய மரணத்தை பற்றி கூறுகிற ஒரு நயமான மொழி நடையாகும். ஆனாலும் என் தேவனாய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர் என்று சொல்கிறார். இங்கே அழிவு என்பது மரணத்தை குறிக்கிறது. பெந்தேகொஸ்தே நாளிலே அப்போஸ்தலனாகிய பேதுருவும் இந்த வார்த்தையை தான் பயன்படுத்துகிறதை நாம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2:25-31 வசனங்களிலே பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து அழிவை காணவில்லை என்று அங்கே குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு அவருடைய உடல் அழிவை காணவில்லை என்பதே அற்புதம். யோனாவின் அனுபவத்திற்கும் இயேசு கிறிஸ்துவின் அற்புதத்திற்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். யோனாவின் உடல் பின்னர் அழிவை கண்டது. அந்த 3 யோனாவின் உடல் அழிய ஆரம்பித்தது. ஆனாலும் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர் என்று யோனா சொல்கிறார். நாம் இந்த இடத்திலே பார்க்கிறது என்னவென்றால், அவர் மரித்து விட்டார் என்றே யோனா சொல்கிறார். இங்கே அற்புதம் இதுதான், அவர் உயிரோடு எழுந்தார். மீனிற்குள் 3 அவர் உயிரோடு இருந்ததை காட்டிலும் இது பெரிய அற்புதம். நமக்கு பழைய ஏற்பாட்டிலே உயிர்த்தெழுதலை போதிக்கின்ற ஒரு புத்தகமும் அவசியமானதாக இருக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிவிக்கிறது. நம்முடைய ரட்சிப்பின் 2 தூண்களிலே உயிர்த்தெழுதல் என்பது ஒரு முக்கியமான தூணாகும். இந்த தூண்களிலேயே சபை நின்று கொண்டிருக்கிறது. ஒரு தூண் அவருடைய மரணம், மற்றொன்று அவருடைய உயிர்த்தெழுதல். இவை இரண்டுமே பழைய ஏற்பாட்டிலே போதிக்கப்படுகிறது. யோனாவின் புஸ்தகம் அவருடைய உயிர்த்தெழுதலை நமக்கு விளக்குகிறது. இப்பொழுது யோனா 2:7 பாருங்கள்.
என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது.
நாம் இதை குறித்து பொதுவாக விளக்கம் கூற வேண்டுமென்றால், இந்த யோனா மீனினால் விழுங்கப்பட்ட பொழுது மிகவும் பயந்தார். மீனின் வயிற்றிற்குள்ளே போவதை தான் உணர்ந்தவுடன் உடனேயே தேவன் தம்மை விடுவிக்கும்படியாக அவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார். என் ஆத்மா என்னில் தோய்ந்து போகையில் என்று வாசிக்கிறோம். அவர் மயக்கமுறும் 5 நிமிடங்களுக்கு முன்பாவது அவர் கர்த்தரை நினைத்தேன் என்று சொல்லியிருக்க வேண்டும். அவர் 3ஆம் நாளில் ஜெபித்தார் என்று சொல்லாதீர்கள். அவர் 3 நாட்களும் மீனுக்குள் அமர்ந்து தன்னுடைய ஆத்மாவை அலசி ஆராய்ந்த பிறகு இவ்வாறு ஜெபித்தார் என்று சொல்ல வேண்டாம். முதலாவது தன்னுடைய ஆத்மா நனைந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். இப்பொழுது தன்னுடைய ஆத்மா மயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். அதாவது அவர் மீனின் வயிற்றிற்குள்ளே நினைவிழந்து மூச்சையாகிக் கொண்டிருக்கிறார் என்று இது அர்த்தப்படுத்துகிறது. அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. இவர் சுய நினைவிழக்கும் முன்னர், மரணம் வரும் முன்னர் யோனா ஜெபித்து விட்டார். அடுத்ததாக யோனா ஒரு கருத்தை கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். வேதத்தின் பல பகுதிகளிலே கூறப்படும் பொதுவான உண்மைகளிலே இதுவும் ஒன்றாக விளங்குகிறது. கவனியுங்கள், யோனா 2:8
பொய்யான மாயையை பற்றிக் கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள்.
வேதத்தினுடைய சிறந்த கொள்கைகளிலே இதுவும் ஒன்று. பிரியமானவர்களே, மாயை என்பது வெறுமையை குறிக்கிறது. இங்கே வெறுமையானவற்றை, வீணானவற்றை, கனவில் மட்டுமே நடக்கின்றவற்றை பின்பற்றுகிறவர்களை குறித்து அவர் பேசுகிறார். யோனா இதை பொய்யான மாயை என்று அழைக்கிறார். அவர்கள் தாங்கள் பெறக்கூடிய இரக்கத்தையும் தள்ளிவிட்டு விடுவார்கள். யோனா இங்கே சொல்கிறது இதுதான், நான் ஜீவனுள்ள உண்மையான தேவனை நோக்கி கூப்பிட்டேன். நான் உதட்டை பிதுக்குகிற தீர்க்கதரிசி அல்ல. நான் நினிவே மக்கள் ரட்சிக்கப்படுவதை வெறுத்தபடியினால் தர்சீஷை நோக்கி ஓடிவிட்டேன். நான் இப்பொழுது உண்மையான நிலையை உணர்கிறேன். நேருக்கு நேர் பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். நான் இப்பொழுது தேவனோடு நேரடியாக காரியத்திலே ஈடுபட வேண்டியதாயிற்று. நான் அவருடைய இரக்கத்திற்காக வேண்டினேன். அவர் என்மேல் கிருபையாயிருக்கிறதை நான் கண்டுகொண்டேன் என்று சொல்கிறார். யோனா தேவனை நோக்கி கூப்பிட்டார். இப்பொழுது அவர் தன்னுடைய நன்றியை இவ்வாறு கூறி தெரிவிக்கிறார். கவனியுங்கள், யோனா 2:9
நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான்.
என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான நண்பனே, நீங்களும் நானும் இந்த நிலைமையிலே இருந்திருப்போம் என்றால் யோனாவை போல இவ்வாறு சொல்லுவோமா என்பது சந்தேகம்தான். ஒரு நன்றி அறிதலான ஸ்தோத்திரம் தோன்றுவது கடினமே. ஆனால் யோனா மீனின் வயிற்றில் இரையாகும் நிலை. ஆனால் அவர் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார். தேவன் யோனாவை விடுவிக்கப் போகிறதையும் நினைத்து துதிக்கிறார். இங்கே நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன் என்று யோனா சொல்கிறார். பிரியமானவர்களே, யோனாவின் பொருத்தனை என்னவாக இருந்திருக்கும் உங்களால் நிதானிக்க முடிகிறதா? அவர் இப்பொழுது தேவனை பார்த்து சொல்லியிருப்பார், நான் நினைவேக்கு செல்லுவேன் என்று சொல்லியிருப்பார். இதுதான் அவருடைய பொருத்தனையாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். முன்பு யோனா நான் நினைவேக்கு போக மாட்டேன் என்று கூறினார். ஆனால் இப்பொழுது அவருடைய சிந்தை மாறிவிட்டது. தேவன் தனக்காக மாற்றிவிட்டார். இப்பொழுது அவர் நினைவேக்கு போவதாக பொருத்தனை பண்ணிக் கொண்டார். தேவன் நம் ஒவ்வொருவரோடும் இவ்வாறு இடைப்படுகிறார். நமக்கு ஒருவேளை பெரிய மீனுக்குள் இருந்த நிலைமையை தேவன் தராதிருக்கலாம். ஆனாலும் நாம் ஒவ்வொருவரும் அவருடைய பாதையிலே செல்வதற்காக சில சிக்ஷைகளை அனுமதித்திருக்கிறார் இல்லையா? ஒருவேளை இதை கேட்கும்பொழுது கடந்த ஆண்டிலே உங்கள் வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு நினைவிற்கு வரலாம். அல்லது பல ஆண்டுகளுக்கு முன்பதாக எப்படி ஆண்டவர் உங்கள் பாதையை மாற்றினார் என்பதை ஆண்டவர் உங்களுக்கு நினைவுபடுத்தலாம். அந்த காரியங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நாம் எவற்றையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அவற்றை கற்றுக்கொள்ள செய்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நாம் எல்லாவற்றையும் கற்றுவிட்டோம் என்று நினைக்கலாம். ஆனால் வேதத்தின் அண்டை வரும்பொழுதுதான் நாம் இன்னும் எவ்வளவோ காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உணர்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கின்ற உபத்திரவங்கள் அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து விடும். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்து தேவனே நமக்கு விடுதலையையும் கொடுக்கிறார். நாம் இந்த உபத்திரவத்தின் வழியாக செல்லும்பொழுது சில பொருத்தனைகளை செய்கிறோம். சிலர் தான் வாழும் நாட்களை எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு அறிவிக்க தீர்மானிப்பதாக பொருத்தனை செய்வார்கள். இன்னும் சிலர் வேறு தீர்மானங்களை எடுக்கக்கூடும். பிரியமானவர்களே, இதை போலத்தான் யோனாவும் தீர்மானம் பண்ணி பொருத்தனை செய்து கொண்டார். ஆண்டவரே, நான் இனி நினிவேக்கு செல்லுவேன்.
கர்த்தாவே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அதையே நானும் செய்வேன் என்று அவர் தேவனிடத்திலே போர்த்தனை செய்து கொண்டார். அந்த வசனத்தின் கடைசி பகுதியிலே ரட்சிப்பு கர்த்தருடையது என்று வாசிக்கிறோம். யோனாவின் புஸ்தகத்தில் உள்ள வாக்கியங்களிலேயே இது மிக மிக முக்கியமானது என்று நான் கருதுகிறேன். அவர் சொல்வதை கவனியுங்கள், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்கிறார். அவர் தன் விடுதலையை குறித்து இவ்வாறு பேசுகிறார். நாம் இந்த வாக்கியத்திலே அநேக காரியங்களை கவனிக்க வேண்டும். ரட்சிப்பு என்பது நமக்காக கர்த்தர் செய்கின்ற பணியாயிருக்கிறது. ரட்சிப்பு என்பது ஒருபொழுதும் தேவனுக்காக மனிதன் செய்கின்ற கிரியையாக இருக்காது. நம்முடைய கிரியைகளினாலே தேவன் ரட்சிக்க முடியாது. ஏனென்றால் நாம் தேவனுக்கு முழுமையற்ற ஒன்றைத்தான் கொடுக்க முடியும். அது மட்டுமல்ல, நம்மால் ஒருபொழுதும் ஒரு பூரணமான நிலைமையை தேவனுக்கு கொடுக்க இயலாது. நம்முடைய கிரியை, நாம் செய்கின்ற நற்கிரியைகளை சார்ந்து இந்த ரட்சிப்பு இருக்கும் என்றால் நாம் ஒருபொழுதும் ரட்சிக்கப்பட முடியாது. முறைப்படி பார்த்தால் நாம் எல்லாரும் இழந்து போன பாவிகளாகவே இருக்கிறோம். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறித்தவர்களாக இருக்கிறோம். மீட்பு வர வேண்டுமென்றால் அது யோனாவிற்கு வந்தது போலவே நமக்கும் வரவேண்டியதாயிருக்கிறது. அவர் மீனின் வயிற்றிற்குள் மறித்தவராக நம்பிக்கையற்றவராக இருந்தார். அவர் பிழைக்க வேண்டுமென்றால் தேவனே செயல்பட வேண்டும். ஏனென்றால் ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆம், நாம் தேவனுடைய ரட்சிப்பை அவராலேயே பெறுகிறோம். நாம் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுதே, ஜெபிக்காத போதே தேவனுடைய வல்லமையால் ரட்சிக்கப்பட்டோம். தேவனே மனம் திரும்புதலின் அனுபவத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தார். நாம் அவருடன் ஒத்துழைத்தபடியினாலே இன்று ரட்சிக்கப்பட்டவர்களாயிருக்கிறோம். ஆம், ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு என்பது ஒரு ஆச்சரியமான காரியம் பிரியமானவர்களே. அது மூன்று காலங்களுக்கும் உரியது. நான் ரட்சிக்கப்பட்டேன் என்பது இறந்த காலம், நான் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்பது நிகழ்காலம், நான் ரட்சிக்கப்படுவேன் என்பது எதிர்காலம். எனவே ரட்சிப்பு என்பது துவக்கம் முதல் முடிவு வரை கர்த்தருடைய செய்கையாக இருக்கிறது. வேதம் இதை குறித்து என்ன சொல்கிறது என்பதை சற்றே சிந்திப்போம். நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று இறந்த காலத்தை குறித்து சொல்கிறோம். இதை குறித்து முதலாவது பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5:24 என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த தருணத்திலிருந்து உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. இன்றைய தேவ பிள்ளைகளாக இருக்கிறவர்களுக்கு இது இறந்த காலத்திலே நடந்ததொரு செய்தியாக இருக்கிறது. நீங்கள் அவ்வாறு முன்பு இயேசுவை, அவருடைய கிரியையை, அவர் உங்களுக்காக செய்து முடித்த காரியங்களை விசுவாசித்த பொழுது ரட்சிக்கப்பட்டீர்கள். யோவான் 3:36 சொல்லப்பட்டிருக்கிறது போல, குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசித்த மறு நிமிடமே நித்திய ஜீவனையும் பெற்றுவிட்டீர்கள். நீங்கள் இதற்காக கிரியை ஒன்றும் செய்யவில்லை. இதற்காக எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்யவில்லை. இதை அவரே உங்களுக்கு ஒரு ஈவாக கொடுத்திருக்கிறார். ரோமர் 6:23 என்ன வாசிக்கிறோம்? தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆம் பிரியமானவர்களே, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நான் எவ்வாறு ரட்சிக்கப்பட்டேன் தெரியுமா? கிறிஸ்துவையும் அவருடைய கிரியையையும் விசுவாசித்ததின் மூலமாகவே ரட்சிக்கப்பட்டேன். ஏனென்றால் தீத்து 3:5 சொல்கிறது, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். எனவே ரட்சிப்பு என்பது நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு நாளிலே ஆரம்பமானது. இரண்டாவதாக, நான் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இது நிகழ்காலத்துக்குரியது. தேவன் நம்மை ரட்சித்தவுடன் அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து கிரியை செய்ய வேண்டும் என்ற நோக்கமுடையவர். பிலிப்பியர் 2:12-13 சற்றே பாருங்கள். பிலிப்பியர் 2:12-13 இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். தேவன் உங்களுக்குள் கிரியை செய்யாதவரை உங்களால் வெளிப்பிரகாரமாக எதையும் செய்ய முடியாது. பவுல் எபேசியர் 2:8-9 என்ன சொல்கிறார்?
கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. இது ஒரு சிறந்த காரியம் இல்லையா? ஆனால் அப்போஸ்தலன் அத்தோடு நிறுத்திவிடவில்லை. தொடர்ந்து 10 வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்கள். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் புதிய வாழ்க்கையை நாம் பெற்றிருக்கிறோம். அதை அவர் நம்மிலே சிருஷ்டித்திருக்கிறார். பவுல் சொல்கிறார், நாம் எதற்காக இவ்வாறு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் தெரியுமா? நற்கிரியைகளை செய்கிறதற்காக என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளாகிய நாம் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே கனிகளை கொடுக்கிறோம். நாம் அதிக கனிகளை கொடுக்க வேண்டும் என்றுதான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். இதை குறித்துதான் யோவான் 15:5 நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, கலாத்தியர் 5:22-23 நாம் வாசிக்கிறது என்ன? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இந்த ஒரு ஆச்சரியமான சிறந்த கிருபைகள் எல்லாமே அவருடைய கிரியையாக இருக்கிறது. அவற்றை உங்கள் வாழ்க்கையிலே இன்று நடப்பிக்க தேவன் விரும்புகிறார். நீங்களும் நானும் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலேயும் கிருபையிலேயும் வளர வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட நாம் கடந்த ஆண்டை விட, கடந்த மாதத்தை விட வளர்ச்சியுற வேண்டும். சிறந்த கிறிஸ்தவர்களாக மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு பழமொழி கதையாக சொல்வார்கள், பகலிலே 3 அடி துள்ளி குதித்து ஏறிய பூனை இரவிலே 5 அடி கீழே வழுவி போய்விடக் கூடாது என்பார்கள். அதேபோல உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இல்லாமல் நாளுக்கு நாள் வளர்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ரட்சிப்பு கர்த்தருடையது. 3வதாக, நான் ரட்சிக்கப்படுவேன் என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். பிரியமானவர்களே, இது எதிர்காலத்திற்குரியது. நான் ரட்சிக்கப்படும் நாள் ஒன்று வருகிறது. பவுல் இளம் பிரசங்கியாரான தீமோத்தேயுவுக்கு இவ்வாறு ஒரு ஆலோசனை சொல்கிறார். கவனியுங்கள், 2 தீமோத்தேயு 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக என்று கூறுகிறார். ஆம், பவுல் அவருக்கு தேவனுடைய வார்த்தை குறித்து சொல்லும்பொழுது இவ்வாறு சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 3:15 பாருங்கள், கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை என்று சொல்கிறார். சரி, தீமோத்தேயு ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவர். அப்படி இருக்கும்பொழுது உன்னை ரட்சிப்பிற்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க என்று ஏன் பவுல் சொல்கிறார்? அதாவது, தீமோத்தேயுவை தேவனுக்காக வாழ்வதற்கும் வளர்வதற்கும் இந்த பரிசுத்த வேத எழுத்துக்கள் பலப்படுத்துகிறது என்று குறிப்பிடுகிறார். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நாம் வாழ்க்கையின் முடிவு பகுதிக்கு வந்துவிட்ட பொழுதும் நாம் முழுமையடைவதில்லை. ஹென்றி வெர்லி என்ற ஊழியர் டிஎல் மூடி வீட்டு மாடியிலே அமர்ந்திருக்கும் பொழுது இவ்வாறு கூறினார். தேவனுக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மனிதனை கொண்டு தேவனால் என்ன செய்ய முடியும் என்று இந்த உலகம் இனிமேல் காணப்போகின்றது என்று கூறினார். அப்பொழுது டிஎல் மூடி இளைஞனாக இருந்தார். அந்த நேரத்தில்தானே அவர் தனக்குள்ளாக, தேவனுடைய கிருபையினால் நான் அந்த மனிதனாக இருப்பேன் என்று சொன்னார். ஆனால் மரிக்கும் தருவாயிலே மூடி இவ்வாறு கூறினார், நான் அந்த மனிதனாக இருக்க விரும்பினேன், இருந்த போதிலும் இது இன்னும் உண்மையாகவே இருக்கிறது. முழுவதுமாக தன்னை தேவனுக்கு ஒப்புவித்த ஒருவனை கொண்டு தேவனால் என்ன செய்ய முடியும் என்பதை இந்த உலகம் இனிமேல் காணப்போகிறதா இருக்கிறது என்றார். அருமையானவர்களே, நாமும் கூட இந்த உலக வாழ்க்கையின் முடிவு பகுதிக்குள்ளே வரும்பொழுது இதுவே உண்மையாக இருக்கும். தேவனுக்கு முழுவதுமாக தன்னை ஒப்புவித்த ஒருவனை உலகம் இனிமேல் காணப்போகிறது என்று இன்னும் சொல்லப்படுகிறதாய் இருக்கும். ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் என்னுடைய வாழ்க்கையை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது, நானும் உங்களை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. ஏனென்றால் பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆயிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இதை 1 யோவான் 3:2 நாம் வாசிக்கிறோம். நாம் ஒரு நாளிலே அவரை பார்க்கப் போகிறோம். அப்பொழுது நாம் அவரைப் போலவே இருப்போம். ஒருவேளை இதுவரை நாம் அவரைப் போல் இருந்ததில்லை, ஆனால் அந்த நாளிலே நீங்களும் நானும் அவரைப் போல இருக்கப் போகிறோம். இது எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு காரியம் இல்லையா? அப்பொழுது நீங்களும் என்னோடு மகிழ்ச்சியாயிருப்பீர்கள். நீங்கள் அப்பொழுது என்னை உண்மையிலே நேசிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். இந்த ஒரு காரியம் பரலோகத்தை அற்புதமானதாக மாற்றப்போகிறது. நான் ஒவ்வொருவரையும் அப்பொழுது நேசிக்கப் போகிறது மட்டுமல்ல, ஒவ்வொருவரும் என்னையும் நேசிக்கிறவர்களாக காணப்படுவார்கள். ரட்சிப்பு கர்த்தருடையது. இது ஒரு சிறந்த வாக்கியம். இது பழைய ஏற்பாட்டிலே யோனாவின் புஸ்தகத்திலே காணப்படுகிறது. இதை யோனா எங்கே இருந்து கற்றார் என்று உங்களுக்கு தெரியுமா? மீன் அவரை விழுங்கி பின்னர் வெளியே கக்கிவிட்ட பிறகு இதை அவர் கற்றுக்கொண்டார். பின்னால்தான் அவரால் இவ்வாறு கூற முடிந்தது. யோனா 2:10 பாருங்கள்.
கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது.
ஒரு நல்ல மனிதனை மீனால் தனக்குள்ளே வைத்திருக்க இயலவில்லை என்று ஒருவர் கூறினார். அவர் எப்படி கூறினார் என்றால், மீனால் கூட இந்த பின்வாங்கி போன தீர்க்கதரிசியாகிய யோனாவை உண்டு செரிக்க இயலவில்லை, ஆகவே அது வெளியேற்றிவிட்டது என்று சொன்னார். ஆனால் இப்பொழுது யோனா வித்தியாசமான மனிதராயிருக்கிறார். அவர் தேவனிடத்திலே சில பொருத்தனைகளை பண்ணிக்கொண்டார். அவற்றில் ஒன்றுதான், இனி நான் நினிவைக்கு செல்வேன் என்பதாகும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அருமையான சகோதரனை சகோதரியே, யோனா மீன் வயிற்றில் வைக்கப்பட்டது போல நீங்கள் இந்த ஏதாவது நெருக்கமான சூழ்நிலையிலே வைக்கப்பட்டிருக்கிறீர்களா? கலங்காதிருங்கள். கர்த்தர் திட்டவட்டமாக நீங்கள் செய்யும்படி கூறிய எந்த காரியத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். உங்களை சுற்றி வாழ்கிறவர்களுக்கு இயேசுவின் அன்பை குறித்து கூற எத்தனையோ முறை உங்களை உணர்த்தினார், நீங்கள் கீழ்ப்படியவில்லை. இப்பொழுது பவுலை போல, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று ஜெபியுங்கள். கிறிஸ்துவை அறியாத பலர் அவரை அறிந்து கொள்ள நீங்கள் எதை செய்ய கர்த்தர் கூறுகிறாரோ அதை செய்வேன் கர்த்தாவே என்று பொருத்தனை செய்யுங்கள். செய்த பொருத்தனைகளை நிறைவேற்றுங்கள். மன வருத்தத்தோடு அல்ல, சந்தோஷத்தோடு, வேறு வழியில்லையே என்று அல்ல, வாய்ப்பு கிடைத்ததற்காக ஸ்தோத்திரம் என்று செயல்படுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களில் மகிழ்ச்சி அடைவார்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-9408-1221, 0444-908-1221.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஏசாயா 54:13.